ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 9, மிக ரகசியமான அறிவு, பதம் 9. ஓம் நம பகவதே வாசுதேவாயா, ஓம் நம பகவதே வாசுதேவாயம், ஓம் நம பகவதே வாசுதேவாயா, ஓம் நம பகவதே வாசுதேவாயம். நச மாம் தானி கர்மாணி நிபத்னந்தே தனஞ்சயம் உதாசீனவத்தாசீனம் ஆசக்தம் தேஷு கர்மஷு. நச மாம் தானி கர்மாணி நிபத்னந்தே தனஞ்சயம் உதாசீனவத்தாசீனம் ஆசக்தம் தேஷு கர்மஷு. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய. தனஞ்சயனே, இச்செயல்கள் எதுவும் என்னை பந்தப்படுத்த முடியாது. நடுநிலையில் அமைந்துள்ள நான் இந்த பௌதிக செயல்களிலிருந்து எப்பொழுதும் விலகியே உள்ளேன். ஓம் அஞ்ஞானதி மிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயம் சக்ஷுரன்மிலிதம் மேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. நமா ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலிம் ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமின் இதி நாமினிம். நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணிம் நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாததேசதாரணிம். நமோ மகாவதன்யாயம் கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்யம் நாம்னே கௌரத்விஷே நமஹம். நமோ பிராமண்ய தேவாய கோபிராமண்ய ஹிதாய சம் ஜெகத் ஹிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமஹம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. இப்போ அத்தியாயம் 9, மிக ரகசியமான அறிவு, பதம் 9 இருக்கும். ஒரு ஊரில் ஒரு பையன் நண்பர்களை வீட்டில் போயிட்டு விளையாடுவான். விளையாடி முடிச்சுட்டு வரும் பொழுது என்ன பண்ணுவான் அப்படின்னா, நண்பர்களுடைய பாடப்புத்தகங்கள்லாம் திருடி கொண்டு ஓடி வந்து விடுவான். அப்படி ஓடி வந்து விட்டு வீட்டில் வந்துட்டு அம்மாட்ட சொல்லுவான், அம்மா அம்மா நான் இன்றைக்கி இந்த வீட்டுக்கு போனேன், இப்படி விளையாண்டேன், விளையாண்டுட்டு நான் இந்த மாதிரி டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி திருடிட்டு வந்தேன் அப்படின்னு அம்மாட்ட வந்து விலாவரியாக வந்து சொல்லுவான், அவன் எப்படி எப்படிலாம் திருட்டான் அப்படின்ட்டு. அப்போ அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அம்மா அப்படியா, ரொம்ப நன்றி, ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வந்து எப்படி பையன் ரொம்ப புத்திசாலித்தனமாக திருடிட்டு வந்திருக்கான், நல்லா திருடிட்டு நீ வந்து நல்ல புத்தியை பயன்படுத்தியிருக்க அப்படின்னு அம்மா எப்பவும் சொல்லிகிட்டே இருப்பான். அதுபோல் எப்பவும் இவன் என்ன பண்ணுவான், அப்படியே படிப்படியாக போகிற இடத்தெல்லாம் திருடி 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 அம்மாவை என்ன பண்ணுவாங்க அது போலவே வந்து சொல்லி கொண்டே வரும் பொழுது, படிப்படியாக அவன் என்ன பண்ணுகின்றான் அப்படின்னா, ஒரு திருடனாக மாறிவிட்டான். ஒரு திருடனாக மாறிவிடும் பொழுது அந்த கிராமத்தில் உள்ள எல்லா மக்களும் என்ன பண்ணுகின்றாங்க அப்படின்னா, வந்து கிராம திருடன் அப்படின்ட்டு பேர் வைத்தார்கள். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து காவலாளிகள் வந்து அவரை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, வந்து ஜெயிலில் போட்டாங்க, காவல் நிலையத்தில் போட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் அவனுக்கு தூக்கு தண்டனை விதித்தார்கள். அப்படி தூக்கு தண்டனை விதிக்கும் பொழுது அம்மாவுக்கு தெரிய வருகிறது, அடடே நம்ம பையனுக்கு தூக்கு தண்டனை வந்து விட்டது அப்படின்னு நினைக்கும் பொழுது அவங்க நெஞ்சில் அடித்து கொண்டு பயங்கரமாக கதறுகிறாள், கத்துகிறாள் இந்த பெண்மணி. அப்போ இந்த பையன் பார்க்குறான், அடடே அம்மா இவன் அழுகுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட காவலாளிகள்கிட்ட சொல்லுகின்றான், நான் ஒரு நிமிடம் என் தாயிடம் சென்று பேசி வருகிறேன் அப்படின்ட்டு. சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பையன் போகின்றான் தாயின் பக்கத்தில், போயிட்டு சொல்லுகின்றான், தாயே நான் தவறுதலான பாதையில் செல்லும் பொழுது நீங்கள் தடுத்திருக்கலாம் அல்லவா, நானும் சிறுவன், எனக்கு திருடக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் சிறு வயதிலிருந்தே திருடுறதுக்கு ஆரம்பித்து விட்டேன். அப்பொழுது நீங்கள் தடுத்து இருந்திருந்தால் நான் இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்க மாட்டேன் அல்லவா அப்படின்னு பயங்கரமாக திட்ட ஆரம்பித்தான் இந்த தாய். அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆச்சாரியார்களும் சொல்கின்றனர், இது போல தான் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இந்த சிறுவன் பார்த்தீங்க அப்படின்னா சிறு வயதிலிருந்தே திருடி கொண்டு வரும் பொழுது அம்மா தடுத்து இருந்திருக்கலாம். இருந்தாலும் என்ன பண்ணுகிறாங்க அப்படின்னா தடுப்பதற்கு பதிலாக அவனை அவனுடைய புத்தி எப்படி புத்திசாலித்தனமாக திருடுகிறான் என்று பாராட்டி பாராட்டி இதுபோல் ஆகிவிட்டது. அதுபோல் ஒரு நோயும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்படுகிறது, எப்படி ஒரு நோய் ஆரம்பத்திலிருந்தே நம்ம குணப்படுத்தி விட்டோம் என்றால் எளிமையாக குணப்படுத்தி விடலாம். அதுவே அந்த நோயை வந்து முத்த விட்டு விட்டோம் அப்படின்னா அந்த நோய் என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா பெருசாகிடும். அந்த நல்லா பெருசாகிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நம்மளால் ஒன்றும் பண்ணவே முடியாது, அது ரொம்ப நல்லா முத்தி போயிடும். அதுபோல தான் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நம்மளும் நல்ல பாதையில் செல்கின்றோமா தப்பான பாதையில் செல்கின்றோமா எப்படி எப்படி என்று நமக்கு எப்படி தெரியும்? இந்த சிறு வயதில் இருக்கும் பொழுதே இந்த குழந்தை என்ன செய்தான் அப்படின்னா திருடுவதெல்லாம் சரியான செயல்கள் தான் என்று அவன் நினைத்தான். அதுக்கப்புறம் எப்போ தூக்கு தண்டனை அப்படின்னு வந்துச்சோ அப்போ தான் இந்த சிறுவனுக்கு தெரிந்தது நாம் செய்கின்ற செயல்கள் எல்லாம் தவறு என்று. அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம செய்கின்ற செயல் சரிதானா தவறானா எப்படி நமக்கு தெரியும்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு வாகனம் இருக்குது, ஒரு கார் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அது கார் ஏதோ ஒரு டயரில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, ஏதோ ஒரு டேமேஜ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, பழுதாயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், அதை உடனே மாற்றிடணும், ஏதோ ஒரு சின்னதாக தானே இருக்குது அப்படின்னு நம்ம பாட்டுக்கு ஓட்டிக்கிட்டே போனோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு பட்டுன்னு எங்கன்னா விழுந்துடும், அப்படியே உகாந்துக்கும், அப்புறம் பெரிய பிரச்சனையாக ஆகிடும். அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையும் இந்த வண்டி சக்கரம் போல தான் இருக்கின்றது. எங்கன்னா ஒரு இடத்துல எங்கன்னா டயர் வந்து பஞ்சர் ஆகிடுச்சி அப்படின்னா அதை அடைக்கலாம் அப்படின்னு என்ன ஆகும், நம்ம பாட்டுக்கு அதான் ஓடிட்டுருக்க, வண்டி தான் ஓடிட்டுருக்குல்ல, என்ன பிரச்சனை, வண்டி நிற்கிறவ பார்த்துக்கலாம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையும் ஒரு நாள் நின்றுவிடும், ஒரு நாள் நின்றுவிடும். இப்போ ஒரு எதனா ஒரு தொழிற்சாலை இருக்குது அப்படின்னா எதனா ஒரு பொருள் தயாரிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் பாடி அப்படின்னு அரசாங்கத்திலிருந்து பல விதமான துறைகள் இருக்கிறது. அவர்கள் போயிட்டு இந்த தயாரிக்கப்பட்ட பொருள்கள் இதெல்லாமே வந்து ஐஎஸ்ஓ முத்திரைன்னு சொல்கிறான் இல்லையா, அதுபோல் வந்து இந்த தயாரிக்கிற பொருள்கள் இதெல்லாமே வந்து வந்து அரசாங்கத்தின் படி இதெல்லாமே வந்து சரியா இருக்கா, இதெல்லாம் ஸ்டாண்டர்டா இருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்கள், பரிசோதனை செய்வார்கள். பரிசோதனை செய்து அதுக்கப்புறம் ஒரு சர்டிஃபிகேட்னு வந்து கொடுப்பார்கள். அந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த பொருட்களை தைரியமா வாங்கிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அதுபோல நம்மளோட வாழ்க்கைக்கும் யாருன்னா சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்களா, பாப்பா இன்னைக்கு வந்து குமார் வீட்டுக்கோ இல்லை வந்து முருகன் வீட்டுக்கோ போகலாம்ப்பா, இன்னைக்கு போயிட்டு இந்த பையனை செக் பண்ணலாம், என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் எப்படி இவனோட ஆக்டிவிட்டீஸ் இருக்குது என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் எல்லாத்தையும் செக் பண்ணி இவனுக்கு ஒரு ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பா அப்படின்னு யாருனா கொடுக்குறாங்களா, யாரும் கொடுப்பது கிடையாது. அதனால் இந்த ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் நமக்கு வந்து நம்மளே தான் வந்து கொடுத்து கொள்ள வேண்டும், நம்மளே தான் பரிசோதனை செய்ய வேண்டும். எப்படி பரிசோதனை செய்வது, வேத சாஸ்திரங்களை படிக்க வேண்டும். பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதம் போன்ற வேத சாஸ்திரங்களை நம்ம படித்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஐஎஸ்எஸ் சர்டிஃபிகேட் நம்ம எங்கே நிற்கிறோம், முதல் மாடியில் நிற்கிறோமா இல்லை 100வது மாடியில் நிற்கிறோமா, எங்கே நிற்கிறோம், நம்ம எங்கே செல்ல வேண்டும், எவ்வளோ தூரம் பயணம் செய்ய வேண்டும் அப்படி என்று நன்றாக தெரியும். நம்ம பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்களே ஆங்கிலத்தில் சொல்வார்கள், இக்னோரண்ட் இஸ் பிளிஸ் அப்படின்ட்டு, அறியாமை அப்படிங்கிறது ஆனந்தம் அப்படின்னு வந்து சொல்வார்கள். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் நம்ம அங்கே உட்காந்துருக்கோம், அந்த வீடு இடிஞ்சு விழ போகுதுன்னு நமக்கு தெரியலைன்னு வச்சுக்கோங்களேன், அது வரைக்கும் தெரியாத வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஞாபகம் தூங்கிகிட்டே தான் இருப்போம். இப்போ இவனுக்குன்னா ஒருத்தனுக்கு அந்த வீடு இடியே போடுறதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவன் தூங்க முடியுமா, அவனால் தூங்க முடியாது, அவன் என்ன பண்ணுவான், பதறி அடித்து வெளியில் ஓடுவான். அதே ஒருத்தனுக்கு வந்து இந்த வீடு இடியே போகுதுன்னு தெரியவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, பாட்டு அப்படியே ஆனந்த கடலில் மூலிகை அவர் பாட்டு தூங்கிட்டே இருப்பார், என்னைக்கு வந்து தெடாருன்னு வில்லுதான் அன்றைக்கி போயிடும் முடிஞ்சது மொத்தமாக. அதுபோல தான் பார்த்தீங்க, இக்னோரண்ட் இஸ் பிளிஸ், அறியாமை இஸ் ஆனந்தம் அப்படின்னு சொல்வதை போல நம்மளும் வந்து வாழ்க்கை ஓடிக்கிட்டு தாங்க இருக்கு அப்படின்ட்டு நம்மளும் அந்த அறியாமை கடல் அப்படின்னு மாயால மயக்கி இருந்தோம் அப்படின்னா பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்களை படிக்காமல் அப்புறம் இந்த இந்த திருடன் எப்படி சிறு வயதில் இருக்கும் பொழுது திருடுவது எல்லாம் சரி என்று நினைத்து கொண்டு செய்து கடைசியில் வந்து அவனுக்கு தூக்கு தண்டனை கிடைத்து அவனோட வாழ்க்கை முடிந்து விட்டதோ, அதுபோல் நம்மளும் வந்து சரியான பாதையில் செல்கின்றோமா தவறான பாதையில் செல்கின்றோமா என்று அறியாமல் பாகவதம் பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்களை படிக்காமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கும் தெரியாது வாழ்க்கையில் எங்கே செல்கிறோம் என்று. அதனால் வந்து இந்த ஆச்சாரியர்களை சொல்வதை கேட்டு பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதம் போன்ற சாஸ்திரங்களை படித்து பகவானுடைய நாமத்தை சொல்லும் பொழுது நாம் சரியான பாதையில் நாம் செல்லலாம் வாழ்க்கையில். ஹரே கிருஷ்ணா. பகவான் 9.9 மிக இரகசியமான அறிவில் பகவான் சொல்லுகின்றார், பகவான் படைக்கின்றார், காக்கின்றார், அளிக்கின்றார், இருந்த பொழுதிலும் பந்தப்படுவதில்லை என்று சொல்கின்றார், பந்தப்படுவதில்லை என்று சொல்கின்றார். அதுக்கப்புறம் என்ன சொல்கின்றார் அப்படின்னா, இந்த பௌதீக செயல்களில் நான் எப்பொழுதும் விலகியே உள்ளேன் அப்படின்றார், விலகியே உள்ளேன் அப்படின்றார், பந்தப்படுத்துவதில்லை அப்படின்றார். நம்மெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக எந்த செயலை செய்தாலும் நம்ம பந்தத்துக்குள்ளே தான் ஆட்படுகின்றோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா, யாரோ ஒரு பொண்ணு வருது, சார் கொஞ்சம் பேனா கொடுங்களே சார் அப்படின்னு கேட்குது. அதை என்ன பண்ணுவான், பேனா எழுதிட்டு திரும்ப கொடுத்து நன்றின்னு சொல்லிட்டு போயிடும். உடனே இவன் என்ன பண்ணுவான், பந்தப்படுவான். பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னு, ரொம்ப நன்றிவான், வெல்கம் 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 அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் உங்கள் பேர் இருக்கு, எங்கே இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, அப்படியே அந்த அதை அப்படியே தொடரும், அந்த கதை அப்படியே தொடரும். அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் எந்த செயல்களை செய்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பந்தம் அப்படி ஒரு பெரிய முடிச்சு வந்து போட்டுக்கிறது, பந்தத்தோடு தான் நம்ம வந்து செயல்கின்றோம். ஆனால் பகவான் இங்கே சொல்கின்றார், எக்காரணத்தை செய்தாலும் பந்தப்படுத்த முடியாது அப்படின்றார். பந்தப்படுத்த முடியாது அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பந்தத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம நினச்சது நம்மளால் செய்ய முடியாது. ஏதோ எதுக்கோ பந்தப்பட்டுட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு வாட்ஸ்அப்போட பந்தப்பட்டுட்டோம் அப்படின்னா, வாட்ஸ்அப் இல்லை அப்படின்னா நம்மளால் உயிர் வாழ முடியாது. அதுதான் வந்து அதுதான் வந்து பிரச்சனை. பந்தப்படுவதனால என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம வந்து அந்த பந்தப்பட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அது இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. அதனால தான் பகவான் சொல்லுகின்றார், ஸ்வராட், நான் எதோடையும் பந்தப்படுவதில்லை, ஏன் அப்படின்னா நான் வந்து ஸ்வராட் அப்படின்றார். அதனால தான் வந்து பகவான் சுதந்திரமாக வந்து இருக்கின்றார். அதுபோல் நம்மளும் எந்த ஒரு விஷயத்திலும் பந்தப்படாமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளும் வந்து சுதந்திரமாக வந்து இருக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா பகவான் 16108 மனைவிகளை திருமணம் செய்திருந்தாலும் ஒரு மனைவியுடனும் பந்தப்பட்டதில்லை. எப்போ பகவானுக்கு வந்து எல்லா பெண்களையும் விட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தாரோ சென்று விட்டார். அதுக்கப்புறம் ராசலீலை நடனம் செய்யும் பொழுது பல பல கோடிக்கணக்கான கோபிமார்களுடன், ஒரு கோபிக்கு ஒரு கிருஷ்ணர், ஒரு கோபிக்கு ஒரு கிருஷ்ணர், பல பல ரூபங்களை எடுத்துக்கொண்டார் பகவான். அப்போ ராசலீலை பல பல கோடிக்கணக்கான கோபிமார்களுடன் ராசலீலை நடந்து கொண்டே இருக்கும் பொழுது பட்டுன்னு பகவான் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த ராசலீலா மண்டபத்திலிருந்து கிளம்பி போய்விட்டார். ஏன் அப்படின்னா, எந்த விதமான பந்தமும் கிடையாது, எந்த விதமான பந்தமும் கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுகின்றோம் அப்படின்னா பந்தப்பட்டு இருக்கின்றோம். அதனால தான் அங்கே பகவான் சொல்லுகின்றார், தனஞ்சயனே, நான் படைத்தல், காத்தல், அழித்தல் போன்ற செயல்களை செய்தாலும் எதுவும் என்னை பந்தப்படுத்த முடியாது அப்படின்றார். அதுக்கப்புறம் பகவான் சொல்கின்றார், நான் நடுநிலையில் அமர்ந்துள்ளேன் அப்படின்னு சொல்லுகின்றார். நடுநிலை அப்படின்னா பகவான் பாரபட்சம் இல்லாதவர். சமோகம் சர்வபூதேஷு, பகவான் இன்னொரு ஸ்லோகத்திலையும் சொல்லுவார், சமோகம் சர்வபூதேஷு, நான் யாருக்கும் வந்து கூடுதலோ குறைதலோ செய்வதில்லை, நான் நடுநிலையாளவன் அப்படின்னு வந்து பகவான் சொல்கின்றார். எப்படி ஒரு உயர் சில பிரபுபாதர் வந்து அருமையான ஒரு உதாரணத்தை கொடுக்கின்றார், எப்படி உயர் நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி இருக்கார் அப்படின்னா, பல விதமான கேஸ் வரும், பல விதமான மக்கள் வருவார்கள், பல விதமான மக்கள் வந்து இவன் திருடிட்டாயா இந்த ஊரில், இவன் குத்திட்டாயா அப்படின்ட்டு பல விதமாக எல்லோரும் வருவார்கள். அப்போ என்ன பண்ணுவார் நீதிபதி, உயர் நீதிபதி என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் எல்லாத்தையும் செஞ்சிருக்கிற செயல்கள் எல்லாம் பார்த்துட்டு, சரி இவனை தூக்கில் போடு, இவனை ஜெயிலில் போடு, இவனுக்கு வந்து ஒரு 10,000 இவனுக்கு வந்து பணம் கொடு, இவருக்கு நீ வந்து பணம் கோர்ட்டுக்கு வந்து 100,000 ரூபா நீ பணம் கட்டு, அரசாங்கத்திலேருந்து இவனுக்கு இவ்வளோ பணம் கொடு. அதுபோல் என்ன பண்ணுவார் நீதிபதி, நடுநிலையாக உட்கார்ந்து ஒருத்தனுக்கு தூக்கு தண்டனை, ஒருத்தனுக்கு ஜெயிலையும், ஒருத்தனுக்கு பணம் கொடுக்க சொல்லுவார், ஒருத்தனை பணம் கட்ட சொல்லுவார். இது போல் நடுநிலையாக இப்போ இருக்கிற நீதிபதியை பற்றி சில பிரபுபாதர் சொல்லலை. உண்மையான நீதிபதினா இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி உதாரணமாக சொல்லுகின்றார். அப்போ எப்படி ஒரு நீதிபதி உயர் நீதிமன்றத்தில் வந்து நடுநிலையாக இருந்து ஒவ்வொருத்தருக்கும் எப்படி ஒருத்தனை தூக்கில் போடுன்னு சொல்லுகின்றாரோ அதுபோல் பகவான் சொல்லுகின்றார், நான் நடுநிலையாக உள்ளேன் அப்படின்றார். நடுநிலையாக உள்ளேன் அப்படின்றார். இந்த நீதிபதிக்கு ஒருத்தனுக்கு பணம் கிடைக்குது, ஒருத்தனுக்கு வந்து பணம் வந்து லாஸ் ஆகுது, வெற்றி தோல்வி, ஒருத்தனுக்கு வந்து உயிர் போகுது, அதை பற்றிலாம் அவருக்கு கவலையே கிடையாது. அவருடைய வேலை என்ன அப்படின்னா வந்து அரசாங்கத்தில் இருக்கிற சட்ட திட்டங்களை நிறைவேற்றுவது. இந்த குற்றம் அவன் செய்தான் அப்படின்னா அவனுக்கு இந்த தண்டனை, அது மட்டும்தான் வந்து அந்த நீதிபதியோட கடமையை தவிர அச்சோச்சோ இவன் வந்து உயிர் போகுதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் அவருக்கு வந்து கடமையே கிடையவே கிடையாது. அதுபோல தான் பார்த்தீங்க அப்படின்னா பகவான் எல்லா ஜீவராசிகளுக்கும் நடுநிலையாக உள்ளேன் அப்படின்னு பகவான் வந்து சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் சில பிரபுபாதரை சொல்லுகின்றார் பொருளுரையில், இங்கே பகவான் சொல்லுகின்றார் இந்த பதத்தில், நான் பௌதிக செயல்களிலிருந்து விலகியே உள்ளேன் அப்படின்னு சொல்றார். எந்த விதமான பந்தப்படுவதில்லை, நான் விலகியே உள்ளேன் அப்படின்றார். விலகியே உள்ளேன் அப்படின்னா சில பிரபுபாதர் சொல்லுகின்றார், அப்போ நம்ம தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடாது. அப்போ கடவுள்னா அவர் சும்மா உட்காந்துருப்பார் பொழுது, ஒரு டேபிளும் சேரையும் போட்டு அவர் பாட்டுக்கு வானதை பார்த்துட்டு உட்காந்துருப்பார் போல இருக்கு, எந்த விதமான வேலையும் இல்லை போல இருக்கு அப்படின்னு நம்ம தவறுதலாக நினைத்து கொள்ளக்கூடாது. ஸ்ரீமத் பக்தி ரசம் பக்தி சம்ஹிதை சொல்லுகின்றது, ஆத்மராமஸ்ய தஷ்யந்தே பிரக்ருத்யானா சமாகமஹ. பகவான் ஆன்மீக லோகத்தில் பல விதமான காரியத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றார். என்ன விதமான காரியம் அப்படின்னா, தனது நித்தியமான ஆனந்தமயமான ஆன்மீக செயல்களின் அவர் எப்பொழுதும் ஆழ்ந்துள்ளார். ஆனால் ஜட செயல்களில் பொறுத்தவரில் மட்டுமே அவர் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. ஆனால் ஆன்மீக உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவர் எப்பொழுதும் ஆனந்தமாக எல்லாவித செயல்களிலும் ஈடுபட்டு கொண்டு தான் வந்து இருக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். பகவான் இங்கே உதாசீனவத், நான் நடுநிலையாளன் அப்படிங்கிற சொல்லை சொல்கின்றார். அப்போ சில பேர் கேட்கலாம், அவர் நடுநிலையாக தானே உட்காந்துருக்கார், அப்போ ஏன் சில பேருக்கு துன்பம் வருகிறது, ஏன் சில பேருக்கு துன்பம் வருகிறது, ஏன் சில பேருக்கு வந்து இன்பம் வருகிறது, ஒருவன் ஏன் பணக்காரனாக உள்ளான், ஒருவன் ஏன் ஏழையாக உள்ளான், இதற்கு யார் காரணம், கடவுள் இது போன்ற இன்ப துன்பங்களை வந்து படைப்பதில்லையா, உருவாக்குவதில்லையா, அவர் காரணம் இல்லையா அப்படிங்கிற கேள்விகளை நாம் கேட்கலாம். அதற்கு என்ன பதில் அப்படின்னா, பகவான் வந்து நம்மளுக்கு நம்மளுடைய இன்பத்துக்கோ நம்மளுடைய துன்பத்துக்கோ பகவான் காரணம் கிடையாது. பகவான் என்ன பண்ணுகின்றார் அப்படின்னா உலகத்தை படைக்கின்றார், படைத்து சட்டத்திட்டங்களை நிறைவேற்றி விடுகின்றார். உலகம் இது, சட்டத்திட்டங்கள் இது அப்படின்னு வேத சாஸ்திரங்களையும் மனு சம்ஹிதை போன்ற சம்ஹிதைகளையும் கொடுத்திருக்கின்றார். நம்ம இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு நெருப்பு இருக்கு அப்படின்னா நம்ம கையை வச்சா சுட்டுடும். நம்ம எப்படி அப்படின்னா, நாங்கள் நெருப்பில் கையை வைப்போம் ஆனால் சுடக்கூடாதுங்க, நாங்கள் தப்பு காரியம் பண்ணுவோம் ஆனால் துன்பப்படக்கூடாதுங்க அப்படின்ட்டு நம்ம நினைக்கின்றோம். ஆனால் கடவுள் என்ன நினைக்கின்றார் அப்படின்னா, அது முடியாதுப்பா தம்பி, நெருப்பில் கையை வைக்காமல் இருந்தினா அது சுடாது, நீ இன்பமாக இருக்கலாம், ஆனால் நெருப்பில் கையை வச்சிட்ட அப்படின்னா அது சுடும், துன்பந்தான்வா தம்பி, நீ தான் கையை வைக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பகவான் சொல்கின்றார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதெல்லாம் முடியாது சாமி, நாங்கள் நெருப்பில் கையை வைப்போம் ஆனால் அது சுடக்கூடாது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கின்றோம். அதனால தான் பல விதமான துன்பங்கள் ஏற்படுகின்றன. அவனவன் செய்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப நம்ம வந்து இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்றோம். ஆனால் இதற்கு வந்து பகவான் வந்து எந்த விதமான காரணமும் கிடையாது. உதாசீனவத், நடுநிலையாக உள்ளேன் சமூகம் சர்வபூதேஷு அப்படின்னு பகவான் சொல்கின்றார். பக்தர்களுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து தனி கருணையை கொடுக்கின்றார். மற்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் நடுநிலையாக இருக்கின்றார். பக்தர்களுக்கு ஏன் கருணையை கொடுக்கின்றார், தனி கருணை அப்படின்னா, பக்தர்கள் எப்பொழுதும் பகவான் சொல்வதை கேட்டு அனுசரிக்கின்றனர். எவன் ஒருவன் நல்ல வேலைக்காரனாக இருக்கிறானோ, நல்ல தாசனாக இருக்கின்றானோ, அவனை வந்து பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பகவானுக்கு பிடிப்பதனால் அவர் வந்து தனி கருணையை, விசேஷ கருணையை அளிக்கின்றார். அதை விட்டு, பக்தர்களை விட்டு எல்லா மனிதர்களுக்கும் அவர் நடுநிலையாக, உதாசீனவத், நடுநிலையாக இருக்கின்றேன் என்று பகவான் கூறுகின்றார். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ். जगद्गुरु श्रील प्रभुपाद की जय। हरि ओम तत्सत्।